நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு ஜோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் பதினன் சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் பரம்பொருளின் ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லை திருமூலார் அழகுமலை ராமதேவர் அழகுமலை ராமதேவர் அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர் கமலமுனியாரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல் சுந்தரானந்தர் கூடல் சொல்லு மட்டுக்குடியில் வான்மீரோடு நற்றாள் காசி நந்தி தேவர் நற்றாள் காசி நந்தி தேவர் பாரி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை போகநாதர் பழனிமலை போகநாதர் பழனிமலை போகநாதர் திருப்பரங்குன்றமதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம் பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரன் குதம்பர் போயூர் கோராக்கர் மயூரன் குதம்பை திருவண்ணையூரடைக்காடர் சமாதி சேர்ந்த நிறமை காக்கவே சமாதியில் சேர்ந்த நேரம்மை காக்கவே அகஸ்தியர் பிரியா பாபாஜி பத்திரி சொருப சமாதி அடைந்த நேருலகம் உயவே ஓம் கிரியா பாபாஜி நமோ ஓம் சிவாய நமோ. இன்றைய சத்சங்கம் எங்களுடைய ஞாயிற்றுக்கிழமை சத்சங்கம் வழமை போல வரும் கேள்விகளுக்கு பதில் கண்டு அதன் மூலம் அனுபவம் எடுக்கும் சத்சங்கமாகவோ அல்லது அடிப்படை கருத்துக்களை படிக்கும் சத்சங்கமாகவோ சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தை படிக்கும் சத்சங்கமாகவோ அமைகின்றது. அதன் பிரகாரம் ஒரே ஒரு அன்பரிடமிருந்து ஒரே ஒரு கேள்வி நேற்று இரவே வந்துவிட்டது சிறிது காலத்துக்கு முதல். அந்த கேள்வி போன ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் படித்த விடயத்திலிருந்து வந்த கேள்வி, அது எல்லோருடைய மனதிலும் வரும் கேள்வி. சைவ சித்தாந்த வகுப்பில் கூட அந்த கேள்விகள் வந்து போகும். அந்த கேள்வி என்ன? ஐயா, நாங்கள் கிரியா யோகத்தில் சத்குரு கிரியா பாபாஜியின் பஞ்சாட்சர மந்திரம் சொல்கின்றோம், அதைத்தான் கூடுதலாக சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். அதன் பின் கிரியா யோகத்தில் நாங்கள் செய்யும் பஜனில் சிவாய நமகோம் சிவாய நமகோம் சிவாய நமகோம் சிவாய நமகோ என்று படிக்கின்றோம். அது சார்ந்தது சிவாய நம என்று அதை நாங்கள் சொல்லலாம். சிவ வழிபாட்டிற்கு எங்களுடைய ஆன்ம ஈடேற்றத்திற்கு என்றும் சத்சங்கங்களில் பேசியிருக்கின்றீர்கள். இப்போது என்னுடைய கேள்வி என்னவென்றால், போன வகுப்பில் நீங்கள் பஞ்சாட்சர மந்திரங்கள் ஐந்து வகை என்பதை முதல் கூறியதாக சொன்னீர்கள். நான் புதுக்க தொடங்கிய மாணவன். மூன்று மாதங்களுக்கு முன் நான் இன்னும் கிரியா தீட்சை கூட எடுக்கவில்லை. இருப்பினும் நான் எந்த மந்திரத்தை சொல்வது சிறந்தது? சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்பட்ட ஐந்து பஞ்சாட்சர மந்திரங்கள் ஐந்து நிலைகளில் உள்ளன. நான் என்னுடைய கோயில் வாழ்க்கையில் நமசிவாய சொல்லிக் கொண்டிருந்தேன் தேவையான நேரத்தில். இப்போது சிவாய நமகோம் சொல்லுகின்றேன் கிரியா யோகத்திற்குள் வந்த பெண். ஆனால் இப்போது ஐந்து மந்திரங்கள் இருக்கென்று சொல்கின்றீர்கள், அதனுடைய விளக்கம் தெரிய முடியுமா என்பது இந்த அன்பருடைய கேள்வி. நிச்சயமாக இது மந்திரம் என்பது ஒரு நெருப்பு. இதை விளக்கத்தை தரும்போது அதை அறிந்து ஓரளவு அறிவது மாத்திரமல்ல, ஓரளவு பூரணமாக அறிந்துதான் அதை கூற முடியும். அதன் வழி நேற்றிரவு என்னுடைய பேராசிரியர் சொல்லித்தந்த விடயங்களை எடுத்து பார்த்து உங்களுக்கு அதை சுருங்கிய முறையில் சொல்ல அறியேன் என்று முனைகின்றேன் பாபாஜி பரம்பொருளின் ஆசியுடன். இந்த ஐந்தெழுத்து மந்திரங்கள் ஐந்து வகையாக சொல்லப்படுகின்றது சைவ சித்தாந்தத்தில். முதலாவது ஐந்தெழுத்து மந்திரம் தூல பஞ்சாட்சர மந்திரம் இரண்டாவது சூட்சும பஞ்சாட்சர மந்திரம், மூன்றாவது அதிசூட்சும பஞ்சாட்சர மந்திரம், நான்காவது காரண பஞ்சாட்சர மந்திரம், ஐந்தாவது மகாகாரண பஞ்சாட்சரம் என்று சொல்கின்றார்கள் பேராசிரியர்கள் சைவ சித்தாந்தத்திலிருந்து. ஆகவே இந்த முதலாவது தூள பஞ்சாட்சரம் தான் நம சிவாய, அதை எல்லோரும் சொல்லலாம். இரண்டாவது சூட்சும பஞ்சாட்சரம், அதுக்கு அடுத்த நிலை, அது சிவாய நமம். மூன்றாவதாக அதிசூட்சும பஞ்சாட்சரம் மந்திரம் சிவய, சிவய. காரண பஞ்சாட்சரம் சிவ, அதற்கு மேலான மகாகாரண பஞ்சாட்சரம் சி. இதுதான் தந்த முறை சைவ சித்தாந்தத்தில். ஆகவே நாங்கள் கிரியா சாதகர்கள் இந்த அன்பர் கேட்ட கேள்விக்கு எங்களுடைய பஜனிலும் சிவாய நம என்றதை பாடுகின்றோம், பாபாஜியின் பஞ்சாட்சர மந்திரத்தையும் சொல்கின்றோம், ஓம் கிரியா பாபாஜி நமோம். ஆகவே இப்போது நாங்கள் ஐந்தெழுத்தை பற்றி நீங்கள் ரெண்டு வகுப்பில் சத்சங்கத்தில் பேசியபடியால் இந்த கேள்வியை கேட்கின்றேன் ஐயா என்பது இந்த அன்பருடைய கேள்வி. ஆகவே நாங்கள் இவற்றை பார்ப்பதற்கு கொஞ்சம் விரிவாக போக வேண்டும் என்று பேராசிரியர் மிகவும் விரிவாக சென்று விளங்கப்படுத்தி இருக்கின்றார். அதில் ஒரு சுருக்க விரிவாக்கத்துடன் உங்களுக்கு இதை இன்று முடிந்த அளவு விளங்கப்படுத்துகின்றேன். அதாவது நாங்கள் முதல் என்ன கேட்க வேண்டும் என்றால், இந்த இதை நாங்கள் ஓதலாமா என்றது முதல் கேள்வி யாருக்கும். ஆகவே சாதாரணமாக இது எந்த முறையில் பேராசிரியர் சொல்கின்றார் என்றால், நாங்கள் சாதாரண உலக வாழ்க்கையில் இருக்கும் போது நம சிவாய சொல்லுங்கள், ஓதுங்கள் என்று சொல்கின்றார். அதே நேரம் அதுக்கு அடுத்த வாழ்க்கையாகிய ஆன்மீக வாழ்க்கைக்குள் வருவீர்களாக இருந்தால் சிவாய நம ஓதலாம் என்று சொல்கின்றார். ஆனால் இதை முறையாக தீச்சை எடுத்து ஓதும் வழக்கமும் சைவ சித்தாந்தத்தில் உண்டு. அந்த தீச்சையரின் பெயர் எனக்கு தெரியாது, ஆனால் அந்த தீச்சை எடுக்கும் போது அது ஞான குருவினால் காதுக்குள் ஓதப்படுகின்றது, அதை நீங்கள் ஓதுகின்றீர்கள், அது சைவ சித்தாந்த முறை. இருப்பினும் பேராசிரியர் அதை கூடுதலாக விளங்கப்படுத்துகின்றார். ஆகவே எல்லோருக்கும் அந்த தீச்சை எடுத்து ஓதும் விடயம் கிடைக்காததால் அவர்கள் உள்ளுணர்வு படி இந்த மந்திரங்களை ஓத பழகுங்கள் என்று பேராசிரியர் சொல்லி தந்திருக்கின்றார். அதாவது இந்த மந்திரத்தை நாங்கள் சொல்லும் போது நாம இந்த ஐந்து எழுத்துக்களும் எங்களுக்கு என்னவென்று தெரியும். நம சிவாய அல்லது சிவாய நம என்று எடுக்கும் போது சீனா சிவனையும் வானா சக்தியையும் ஓ அருள் சக்தியையும், யானா என்பது ஆன்மாவையும், நானா என்பது உலகம் அல்லது திரோதான சக்தியையும், இறுதியாக வரும் மானா என்பது மலம் அல்லது ஆணவத்தை குறிக்கின்றது என்று கடந்த இரண்டு வகுப்புகளில் படித்திருக்கின்றோம். ஆகவே அவர் சொல்வது என்னவென்றால், இந்த மந்திரத்தை ஓதுவதால் இந்த சிவாய நம ஓமை நாங்கள் ஓதுகின்றோம் கிரியா யோகத்தில். இப்போது கிரியா யோக சாதகரின் கேள்விக்குரிய பதில், இந்த மந்திரத்தை நாங்கள் சிவாய நம என்று ஓதுவதால் எங்களுக்கு கிடைக்கும் பயன் என்ன? அதாவது நாங்கள் இந்த மந்திரத்தை ஓடும் போது இதை பார்த்திருக்கின்றோம் கடந்த வகுப்பில், நம என்ற நிலையில் நாங்கள் இந்த உலகத்தையும் உலகத்தில் இருக்கிற பொருட்களையும் தான் விரும்புகின்றோம் இன்னும் என்ற நிலையில் வாழ்க்கை நடத்துவோமாக இருந்தால் நாங்கள் சிவாய நம ஓதலாம், சாரி நம சிவாய ஓதலாம் முதலாவது மந்திரம். ஏனென்றால் அது நமவில் துவங்குகின்றது, உலகம் உலகத்தில் இருக்க பொருட்கள் நான் எனது. ஆனால் இது உங்களுடைய மனதினில் நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி உங்களை. அதில் நாங்கள் இருக்கும் போது சாதகருக்கு எங்களுக்கு என்ன நடந்தது, நாங்கள் இந்த கிரியா யோகா வாழ்க்கை எங்களுக்கு கிடைத்தது, அந்த கிரியா யோகம் சிவ யோகத்தில் இருந்து வந்த சைவ சித்தாந்தத்தில் இருந்து தொடங்கிய கிரியா யோகம் என்று யோகி ராமையா அவர்கள் சொல்லித் தந்தார்கள் குருமார்கள் மூலம். அந்த வழி நிற்பதால் நாங்கள் சிவனை ஏற்றுக்கொண்டோம் மனதினால். முழுமையாக நாங்கள் அதில் செல்லவில்லை, முழுமையாக செல்லவில்லை, ஆனால் அது விளங்கி அதை மனதால் ஏற்றுக்கொண்டுதான் இந்த பாதையில் பயணிக்கின்றோம். நாங்கள் பாபாஜியை பின்தொடர்கின்றோம் என்றால் அதற்குரிய விளக்கம் என்னவென்றால், நாங்கள் சிவ யோகத்திலிருந்து வந்த இந்த யோகத்தை பின்தொடர்வதால் நாங்கள் சிவசக்தியை பின்தொடர்கின்றோம். பேராசிரியர் என்ன சொல்கின்றார் என்றால், உங்களுக்கு சிவசக்தியை பற்றி மனதளவில் உணர்வில் அப்படியொன்று இருக்கின்றார், அப்படியொன்று நடக்கின்றது என்று தெரியும் போது இந்த ஆகம நூல்கள் மூலம் படிக்கின்றீர்கள், நீங்கள் சிவாய நம ஓம் சொல்லலாம். ஆகவே அந்த நிலையில் தீட்சை பெற்று முதிர்ச்சி அடைந்த பிறகுதான் சிவாய நம ஓம் அவர் சொல்லவில்லை பேராசிரியர். அந்த நிலையை உணர்ந்த பின், அதாவது இந்த உலகம், உலகத்தில் இருக்கும் பொருட்களை எல்லாம் இயக்குபவன் சிவனும் திருவருளும் அப்படியொன்று இருக்கின்றது, அதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன், அதன் வழி முழுமையாக செல்ல தொடங்காவிட்டாலும் ஏற்றுக்கொண்டு என்னுடைய பயணத்தை தொடங்குகின்றேன் என்ற நேரத்தில் நீங்களாகவே சிவாய நம சொல்லலாம். ஆனால் எங்களுக்கு அந்த கஷ்டங்கள் இல்லாமல் கிரியா பாபாஜி அவர்கள் குருமார்கள் மூலம் இந்த விளக்கத்தை தராமலே நாங்கள் சிவாய நமவும் சொல்லலாம் என்று அதை பஜன் பாடல்கள் மூலமாகவும் குருமார்கள் மூலமாகவும் எங்களுக்கு தந்திருக்கின்றார்கள். ஆனால் இப்ப இந்த சைவ சித்தாந்தத்துக்குள் வந்து நாங்கள் இவற்றை அறியும் போதுதான் இந்த முறைகளை அறிகின்றோம். அந்த முறைகள் என்பது நெருப்புடன் விளையாடும் ஒரு முறையாகவே நான் கருதுகின்றேன். ஏனென்றால் பஞ்சாட்சர மந்திரம் அதி உயர் மந்திரம் இந்த பிரபஞ்சத்தில். ஆகவே அந்த மந்திரத்தை விளக்கம் அறிந்து இனி சொல்லும் போது இப்போது ஒரு பயம் இல்லாமல் இந்த அன்பர் கேட்ட முறைப்படி நீங்கள் உங்களுடைய உலகத்தில் வாழ்ந்து கொண்டுதான் இந்த கிரியா யோகத்தை பாபாஜி செய்ய சொல்லி இருக்கின்றார். அப்படியானவர்களும் இந்த சிவாய நம என்ற மந்திரத்தை சொல்ல வேண்டும், சொல்லலாம் என்று பேராசிரியர் சொல்லி தந்திருக்கின்றார். அதை கேட்ட பின் இதை அறியாமலே சொல்லிக் கொண்டிருந்த எனக்கு கூட இப்போது அதை அறிந்து சொல்லும் போது அதனுடைய பயன் விளக்கங்கள் நன்றாக உள்ளும் வெளியும் தெரிகின்றது. அதே நேரம் இன்னொரு குறிப்பும் தருகின்றார். ஏன் இந்த சிவாய நம ஓம் என்றதை நாங்கள் சிவாய நம என்பதை நாங்கள் சொல்ல வேண்டும் என்றால், நாங்கள் நமசிவாயவே சொல்லிக் கொண்டிருந்தோம் என்றால் இந்த வாழ்க்கையில் எங்களால் ஈடேற முடியாது என்று சொல்லுகின்றார் சைவ சித்தாந்தன் சொல்வதாக. அதாவது நாங்கள் நமவில் தொடங்கும் இந்த பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லும் போது நாங்களாகவே உள்ளும் வெளியும் நாங்கள் இன்னும் உலகத்தைத்தான் பெரிதென நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே எங்களுடைய வாழ்க்கை இப்படியே பிறந்து இறந்து பிறந்து இறந்து சென்று கொண்டிருக்குமே தவிர நாங்கள் சிவத்தை நோக்கி செல்ல முடியாது என்று வரையறுத்து சொல்கின்றார். ஆகவே இது எங்களுடைய குருமார்கள் மூலமாக இருக்கலாம், கிரியாயோகா சாதகருக்காக சொல்கின்றேன், அல்லது உங்களுடைய உள்ளுணர்வால் நீங்கள் உணர்ந்து விட்டீர்கள் என்றால் சிவன் என்று ஒன்று உண்டு, சக்தி என்று ஒன்று உண்டு, அவர்கள்தான் இந்த அருட்சக்தியின் சிவனும்தான் இந்த விடயங்களை எல்லாம் செய்கின்றார்கள், அவர்களால் தான் இந்த ஆணவத்தில் இருந்து எங்களை விடுவிப்பதற்காக இந்த 36 தத்துவங்கள் மூலம் இவை நடக்கின்றன என்றெல்லாம் நாங்கள் படிக்கும் போது இந்த ஆகம நூல்களை நீங்கள் உடனடியாகவே இதற்கு தகுதி பெற்று விட்டீர்கள். ஏன், நீங்கள் அதை இப்போது கேட்கின்றீர்கள், கேட்டலேயே தகுதிக்கு காணும் என்கின்றார் பேராசிரியர். ஏனென்றால் அதை கேட்டத் துறங்கியவுடன் இனித்தான் சிந்திக்கப் போகின்றீர்கள், அதை தெளியப் போகின்றீர்கள். இருப்பினும் நமசிவாய என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் மீண்டும் உலகத்துக்குள்ளேயே சுழறாது, நீங்கள் சிவாய நம சொல்ல தொடங்குங்கள் என்று பேராசிரியர் சொல்லியிருக்கின்றார். ஆனால் இந்த நிலையை நாங்கள் மனதினால் எடுக்க வேண்டும். எங்களுக்கு உலகமும் வேண்டும், உலக பொருட்களும் வேண்டும், குடும்பம் பந்தம் கிண்ணம் எல்லாம் வேண்டும், ஆனால் சிவனும் சக்தியும் இதை செய்கின்றார்கள் என்றதையும் நாங்கள் விளங்கிவிட்டோம் என்ற நிலையில் நீங்கள் சிவாய நமவும் சொல்லலாம், சொல்ல வேண்டும் என்று சொல்கின்றார். ஏனென்றால் அந்த நிலையை நீங்கள் தொட்டால்தான் உங்களுக்கு அடுத்த படிநிலைகள் சைவ சித்தாந்தத்தில் சொன்னபடி பதிஞானம் வரையும் உங்களை அழைத்து செல்லும். நம சிவாய என்றதை சொல்லிக் கொண்டிருந்தால் நீங்கள் உலகியலிலேயே இருக்க வேண்டும். அதற்குரிய மந்திரம்தான் நம சிவாய என்ற பஞ்சாட்சர மந்திரம். அது ஆரம்ப ஆன்மீகத்தில் இறங்குபவர்களுக்கு உரியது, வேதாந்தத்தில் இருப்பவர்களுக்கு உரியது. நாங்கள் சித்தாந்தம் படிக்கும் சாதகர்கள், நாங்கள் சிவாய நமவும் சொல்லலாம். இதை எங்களுக்கு பக்கம் இல்லாது எங்களுடைய குருமார்கள் எங்களுக்கு அதை தந்துவிட்டார்கள் அருளாசியுடன். சிவாய நம நீங்கள் சொல்லுங்கள், சிவாய நம பஜன் பாடுங்கள். ஆகவே எங்களை அறியாமலே எங்களுடைய உதடுகள் அதை உச்சரிக்க தொடங்கிவிட்டன, நாங்கள் கொடுத்து வைத்தவர்கள். ஆனால் பயத்துடன் அதை இந்த அன்பர் செய்கின்றாரா செய்ய போகின்றாரா செய்து கொண்டிருக்கின்றாரா என்பதற்காக இவ்வளவு விளக்கம் இங்கு தந்திருக்கின்றேன். ஆகவே இது என்ன மாதிரி நடக்கின்றது என்று பார்த்தால், கீழே உலகம் நம என்ற இடத்தை நாங்கள் எங்களுடைய ஆன்மாவுக்கு கீழே கொண்டு போகின்றோம். நமசிவாயவில் நம என்பது தொடக்கமாக வைத்து அதை உச்சரிக்கின்றோம். ஆரம்பத்தில் ஆன்மா நடுவில் இருக்கின்றது, சாரி ஆன்மா நமசிவாய என்றால் கடவுளையும் சக்தியையும் வைத்து தொடங்குகின்றோம். அதற்கு பிறகு சாரி உலகத்தையும் எங்களுடைய ஆன்மா உலகத்தையும் உலகத்தில் இருக்கும் மலத்தையும் வைத்து நாங்கள் எங்களுடைய மலத்தையும் வைத்து தொடங்குகின்றோம். அதன் பின்தான் இறைவன் சக்தி என்று அதை ஏற்றுக்கொள்ளுகின்றோம். அதை ஏற்றுக்கொள்வது யானாவாகிய ஆன்மா அடியிலிருந்து, அதுதான் ஆரம்ப நிலை. அதன் பிறகு சிவசக்திதான் இவற்றை இயக்குகின்றது என்று தெரிந்தவுடன் அறிந்தவுடன் நாங்கள் எங்களை மாற்றுவோமாக இருந்தால் உள்ளுணர்வில் அது உண்மைதான் என்று ஏற்றுக்கொண்டு விட்டோம் என்றாலே அதன் வழி செல்லுவதற்கு இனித்தான் செல்ல போகின்றீர்கள். ஆனால் ஏற்றுவிட்டீர்கள் என்றால் இந்த சிவா என்பது மூன்றாம் நாலாம் இடத்தில் இருந்து நம சிவாயவில் முதலாவதாக வருகின்றது. அதற்கு பின் எங்களை வைக்கின்றோம். ஏனென்றால் நாங்கள் இரண்டு வாழ்க்கையும் வாழப்போகின்றோம். உலகியலிலும் இருக்கப் போகின்றோம், எங்களுடைய ஆன்மீக நெறியிலும் இருக்கப் போகின்றோம். அதை நடத்துவது சிவ, நாங்கள் நடுவில் இருக்கின்றோம். கீழேயும் எங்களுக்கு அந்த வாழ்க்கை தேவை இந்த நிலையில். ஆகவே நம என்பதை கீழே வைத்து எங்களுடைய வாழ்க்கையை நடுவில் இருந்து கொண்டு வாழ்கின்றோம் என்பதுதான் இதன் கருத்து. அதுதான் சிவாய நம, சிவாய நம. ஆகவே அதன் வழி நாங்கள் நிற்கலாம் என்று பேராசிரியர் சொல்கின்றார். அதைத்தான் நாங்கள் தெரியாமல், அதன் முழு பொருளும் தெரியாமல் நின்றுவிட்டோம். அது குருமார்களால் கிடைத்தபடியால் அது தப்பு இல்லை கிரியாயோ அசாதகர்களுக்கு. ஆகவே நாங்கள் அந்த வழி நிற்பதால் என்ன நடக்கின்றது? கீழே இருக்கும் நம என்பதை இயக்குவது திரோதான சக்தி. ஏனென்றால் இறைவன் நேரடியாக இயக்குவதில்லை, தடத்த நிலையில் இருந்து சக்தி மூலம் செய்கின்றான். யா என்பது நாங்கள் சிவாய நம சொல்லும் போது நடுவில் இருக்கின்றோம். மேலே இருக்கும் சிவ என்ற விடயத்தை இயக்குவது அருள் சக்தி, அதை அருளாயி என்று சொல்வோம் சைவ சித்தாந்தத்தில். கீழே இருக்கும் சக்தி திரோதான சக்தி, அதை நாங்கள் திரோதாயி என்று அழைக்கின்றார்கள் சைவ சித்தாந்தத்தில். ஆகவே இந்த திரோதாயி அருளாயி எல்லாம் சக்தி, சக்தியின் இரண்டு வடிவங்கள். ஆகவே இந்த திரோதாயி சக்தி உங்களுக்கு உலகமும் உலகத்தில் இருக்கிற மலங், அதாவது எங்களுடைய மலங்கள் நான் எனதுதான் முக்கியம் என்றால் திரோதாயி திரோதானம் என்ற நிலையில் இருந்து உங்களுக்கு அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்றார். நீங்கள் அதை விட்டு மெது மெதுவாக சிவவை நோக்கி செல்ல அறிந்து விட்டீர்கள் என்றால் உங்களுடைய வளர்ச்சிக்கு இந்த திரோதான சக்தி திரோதாயி அருளாயி ஆகிய சிவத்தை அடையும் மேல்நிலையை அடையும் சக்தி நிலைக்கு மெது மெதுவாக உங்களை அழைத்துச் செல்கின்றாள். சக்தியின் இயக்கம்தான். ஆகவேதான் இந்த சக்தி இரண்டு வகைப்படுகின்றது. நம உடன் இருக்கும் சக்தி திரோதான சக்தி, சிவ உடன் இருக்கும் சக்தி திருவருள் சக்தி. அதை அருளாயி என்று சொல்கின்றோம். கீழே இருப்பதை திரோதாயி என்று சைவ சித்தாந்தத்தில் சொல்வதாக பேராசிரியர் சொல்லி இருக்கின்றார். ஆகவே இதையெல்லாம் நாங்கள் ஏன் செய்கின்றோம் என்றால் பதிஞானத்தை அடைவதற்கு. ஆகவே ஞானம் என்று சொன்னால் நாங்கள் சைவ சித்தாந்தத்தில் இரண்டு வகையாக படித்திருக்கின்றோம். ஒன்று அபரஞானத்தில் இருந்து பரஞானத்தை நோக்கி செல்கின்றோம். மற்றவர் படித்த விதம் ரெண்டும் ஒன்றுதான். படித்த சொற்களை இங்கு நினைவு கூறுகின்றோம். மற்றது பசுஞானம் பாசஞானத்தில் இருந்து பதிஞானம் போகின்றோம். ஏனென்றால் பதி பசு பாசம் என்பதுதான் சைவ சித்தாந்தத்தின் அடிப்படை. ஆகவே அபரஞானம் பரஞானம் என்று கேள்விப்பட்டிருக்கின்றீர்கள். பரஞானம் என்றால் தான் பதிஞானம், அல்லது பாசஞானம் பசுஞானம் பதிஞானம் என்ற வழியிலும் செல்கின்றோம். ரெண்டும் ஒன்றுதான். அந்த அபரஞானத்திற்குள் தான் பசுஞானம் பாசஞானம் அடங்குகின்றது, பரஞானத்திற்குள் பதிஞானம் அடங்குகின்றது. இதில் விளக்கம் எங்களுக்கு முக்கியமாக தேவை என்று நான் சொல்லவில்லை, பேராசிரியர் சொல்கின்றார். ஆகவே இந்த வாழ்க்கையில் நாங்கள் இப்ப இந்த ஐந்து பஞ்சாட்சர மந்திரங்களை படித்திருக்கின்றோம். அதை அட்டவணை போட்டும் கொடுத்து விட்டேன் ஒரு வகுப்பில். மற்றைய மூன்று நிலைகளையும், இந்த ரெண்டு நிலையை நாங்கள் தெளிவாக பார்த்து விட்டோம். நம சிவாய யார் சொல்லலாம், சிவாய நம யார் சொல்லலாம். ஆகவே இந்த சிவாய நம சொல்லும் போது அதனால் கிடைக்கும் பலன்கள் என்னென்று பார்த்தோம் என்றால், எங்களுடைய திரோதான சக்தி அருளாயியிடம் எங்களை அழைத்துச் செல்கின்றார் சிவத்திடம். அது ஒன்று. இரண்டாவது, அருளாளர்கள் சைவ சித்தாந்தத்தில் சொன்னபடி அல்லது வேறு அருளாளர்கள் எல்லோரும் சொன்னபடி இரா பகல் அற்ற நிலைக்கு எங்களை அழைத்துச் செல்கின்றால் சக்தி என்று பேராசிரியர் கூறுகின்றார். இரா பகல் அற்ற நிலை என்னவென்றும் விளங்கப்படுத்துகின்றார். இரவென்றால் எங்களை பொறுத்தவரையில் கேவல நிலை, ஆணவம் துடன் நாங்கள் கட்டுண்டிருக்கும் நிலை. பகல் என்று சொன்னால் சகல நிலை. ஆகவே இராப்பகல் அற்ற நிலை எங்களுக்கு வேண்டுமென்று வெண்ணிலா பாட்டில் வள்ளலார் பாடுகின்றார். வெண்ணிலாவே என்ற அந்த அருமையான பாட்டில் ராப்பகல் அற்ற இடம் வேண்டுகின்றேன் வெண்ணிலாவே என்று. அந்த இரவாகிய அந்த இரவு நிலையா இந்த கேவல நிலை எனக்கு வேண்டாம், பகலாகிய சகல நிலை வேண்டாம். ஆகவே எந்த நிலை வேண்டும்? சைவ சித்தாந்தத்தில் இறுதியாக இருக்கும் நிலை சுத்த நிலை. அதைத்தான் வள்ளலார் அந்த பாட்டு மூலம் கொடுக்கின்றார். அதுவும் எங்களுடைய இந்த சிவாய நம என்பதன் வழியை நாங்கள் ஓதிக்கொண்டிருக்கும் போது அந்த நிலையும் எங்களுக்கு கூடிக்கொண்டு போகும் என்று பேராசிரியர் சொல்கின்றார் சைவ சித்தாந்தத்தில். அதைவிட என்ன நடக்கின்றது என்றால், எங்களை இந்த பேரானந்தம், அதாவது இந்த ஆனந்தத்திலேயே கூடிய பேரானந்தமாகிய முத்தி நிலைக்கு இந்த மந்திரம் எங்களை அழைத்துச் செல்லும் என்கின்றார் சிவாய நம. அது மூன்றாவது. நான்காவது சொல்கின்றார், எங்களை சிவமாக்கும் இந்த திருவருள் சக்தியாகிய வானா எங்களை சிவமாக்கும் என்கின்றார். அதைத்தான் மணிவாசகர் பாடுகின்றார் என்றும் அருமையாக அது சொல்லி இருக்கின்றார். மணிவாசகரின் ஒரு பாடலில் சிவமாக்கி எனையாண்ட என்று மணிவாசகர் பாடுகின்றார். அது அருளாளரின் கருத்து. ஆகவே இந்த நிலைகளுக்கு எங்களை எடுத்துச் செல்வதுதான் இந்த சிவாய நம என்ற பஞ்சாட்சர மந்திரம். நாங்கள் அதை ஓதிக்கொண்டிருக்கின்றோம் சாதகர்கள். இதை ஓதுவதால் எங்களுக்கு கிடைக்கும் பயன் என்ன என்பது இதனுடைய விளக்கம். இனி இந்த சைவ இந்த பஞ்சாட்சர மந்திரங்களில் ரெண்டு வகையை பார்த்து விட்டோம். மூன்றாவது வகையாகிய அது அறிவுக்கு மாத்திரம்தான். அந்த நிலையை நாங்கள் எட்ட விரும்பினால் அது என்ன மாதிரி வேலை செய்யும் என்பதையும் பேராசிரியர் சொல்லியிருக்கின்றார். அதாவது நாங்கள் சிவாய நம சொல்லேக்க அதில் எங்களுக்கு நம சிவாயவில் தொடங்கி சிவாய நம, இரண்டாவது தூல பஞ்சாட்சரத்தில் தொடங்கி சூட்சும பஞ்சாட்சரத்தை இப்போது சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். அதற்கு அடுத்தபடி அது அதிசூட்சும பஞ்சாட்சரம். அதில் எந்த எழுத்துக்கள் அடங்குகின்றன? சிவாய. அதன் மீனிங் என்ன? அதனுடைய கருத்து என்ன? நமவை நாங்கள் முற்றாக விட்டுவிட்டோம், அதாவது பாசத்தை அறுத்தோம், நான் எனதை விட்டு விலகினோம். அந்த நிலை நீங்கள் உணர்கின்றீர்கள் என்றால் உங்களுடைய பயிற்சிகள் மூலம், உங்களுடைய தெய்வீக வாழ்க்கை மூலம் மனதால் உணர்ந்தாலே நீங்கள் சிவைய சொல்லலாம் என்று பேராசிரியர் சொல்கின்றார். ஆகவே அங்கு நமவுக்கு இடம் இல்லை முழுமையாக முக்கரணங்களாலும். இது ஒரு நிலையில் நாங்கள் எட்டலாம், எட்டத்தான் போகின்றோம். இந்த புறப்பா எந்த புறப்பா எங்கேயோ எட்டத்தான் போகின்றோம். அது எங்களுடைய சாதகர்களுக்குரிய அடுத்த நிலை. அந்த சிவயவில் இருந்து அதி சூட்சும பஞ்சாட்சரத்தில் இருந்து காரண பஞ்சாட்சரமாகிய சிவா என்றதை சொல்ல வேண்டுமென்றால் இங்கு இப்போது எந்த எழுத்து மறைகின்றது? யானா என்ற எங்களுடைய ஆன்மாவின் எழுத்து மறைகின்றது. அதாவது எனக்கு எல்லாமே சிவசக்திதான், நான் இல்லை. அந்த நிலையை நாங்கள் உணரும் போது இந்த புறப்பிலோ எந்த புறப்பிலோ நாங்கள் அந்த காரண பஞ்சாட்சர மந்திரமாகிய சிவ என்று சொல்லலாம் என்று பேராசிரியர் சொல்வதை அப்படியே ஒப்புவிக்கின்றேன். இன்னொரு நிலை இருக்கின்றது, கடைசி நிலை சி, சிவன் மாத்திரம். அந்த நிலையை நாங்கள் எப்போ ஓதலாம் என்று சொல்கின்றார் என்றால், இந்த சிவ நிலைக்கு வந்த பின், நான் என்பது அற்ற பின், இந்த எனக்கு என்ன நடக்கின்றது? என்னுடைய ஆன்மாவுக்கு, ஆன்மா நான் அல்ல, ஆன்மாவுக்கு என்ன நடக்கப் போகின்றது? அடுத்தது நாங்கள் திருவருளையும் சிவத்துடனும் இருக்கும் போது அந்த நிலையில் எங்களுக்கு ஒரு உணர்வு வரும் என்று சொல்கின்றார் பேராசிரியர் சைவ சித்தாந்தத்தின் மூலம். இந்த திருவருள் என்பது சிவனுடைய சக்தி. திருவருளும் சிவனும் ஒன்று. சிவன் தன்னுடைய ஆற்றலை செய்யும் போது சக்தி வடிவில் திருவருள் வடிவில் அதை ஆற்றுகின்றான். ஆகவே ரெண்டல்ல ஒன்று, அது சிவன்தான் என்றதை நாங்கள் உணரும் போது சி என்ற மந்திரத்தை சொல்லலாம். அது மகா காரண மந்திரம். சி என்ற மந்திரத்தை சொல்கின்றோம். இதுதான் இந்த மந்திரத்தை ஓதும் முறை என்று பேராசிரியர் மிகவும் அருமையாக விளங்கப்படுத்தி இருந்தார் அவருடைய வகுப்பில். இவற்றையெல்லாம் இன்றைய கேள்விக்கு நான் சொல்ல வேண்டியதில்லை, ஆனால் அது படித்தபடியால் அதை உங்களுக்கு ஒப்புவிக்கின்றேன். அதை அறிவளவிலாவது நீங்கள் எடுத்திருக்க வேண்டுமுள்ளால் நீங்கள் சைவ சித்தாந்தத்தை தொடர்கின்றீர்கள். ஆகவே அங்கு சொல்லப்பட்ட விடயம் உங்களுக்கு அறிவு நிலையிலாவது இது எட்டுமையாக இருந்தால்தான் உங்களுடைய பயிற்சி நன்றாக அமையும் என்பதற்காக இவற்றை இப்போது சொன்னேன். ஆகவே இது சிவ பஞ்சாட்சர மந்திரத்தை ஓதும் முறைகள். இனி அடுத்தது என்ன சொல்லி தந்தார் என்றால், பேராசிரியர் இந்த பஞ்சாட்சர மந்திரத்துடன் இருக்கும் ஒரு விடயத்தை, இந்த பஞ்சாட்சர மந்திரத்தின் இந்த ஐந்து எழுத்தின் பொருள் என்ன என்று நாங்கள் பார்த்தோம். அதை விட என்ன பார்த்தோம், இந்த பஞ்சாட்சர மந்திரத்தை நாங்கள் எங்கிருந்து அறிகின்றோம்? வேத ஆகமங்களில் இருந்து அறிகின்றோம். அதுதான் முதலாவது. ஆகவே இந்த வேத ஆகமங்களை நாங்கள் சைவ சித்தாந்தத்தில் இரண்டு கண்களாக பார்க்கின்றோம். அதாவது எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து கொண்டு நம என்ற உலகியலில் இருந்து சிறிது சிறிதாக சிவவை நோக்கி வரும்போது நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? எங்களுடைய ஊன கண்ணாலேயே நாங்கள் உலகத்தையும் உலகப் பொருட்களையும் பார்த்து அந்த வலையில் இருக்கின்ற ஊன கண்ணாலேயே நாங்கள் சிவசக்தியை உணர வேண்டும். அந்த ஊனக்கண் சிறிது சிறிதாக ஞானக்கண்ணாக மாறுகின்றது. அந்த மாற்றம் ஏற்படும் போதுதான் எங்களுடைய திரவதான சக்தியின் உதவியுடன் நாங்கள் திருவருள் சக்தியை அடைய செல்கின்றோம் என்று பேராசிரியர் சொல்கின்றார். ஆகவே இந்த மந்திரத்தை நாங்கள் சொல்வதால், அதாவது இவற்றை நாங்கள் இந்த ஐந்து எழுத்து பஞ்சாட்சரம் எதை குறிக்கின்றது என்று பார்த்தால், இந்த வேத ஆகமங்கள் எல்லா அருள் நூல்களும் பஞ்சாட்சரத்தை வைத்தே அமைக்கப்பட்டது என்று பேராசிரியர் சொல்கின்றார். அதைவிட இந்த பஞ்சாட்சரத்தின் வழி நின்றுதான் சிவ தாண்டவம் நடைபெறுகின்றது என்று சொல்கின்றார். அதைவிட சிவனுடைய உருவத்தையே இந்த பஞ்சாட்சர மந்திர வடிவில் நாங்கள் பார்க்க பழக வேண்டும் என்று சொல்கின்றார். எங்களுடைய வழிபாட்டின் போது இனி நாங்கள் சித்தாந்தியர்களாக இருப்பதால் சிவனை நாங்கள் பார்த்து கும்பிடும் போது இனி சொல்லப்போகும் சிவ நடனம் எப்படி இருக்கின்றது, சிவனின் திருமேனி எப்படி இருக்கென்பதை நாங்கள் உணர்ந்து பார்த்து வழிபட்டு அதில் மேல் நோக்கி செல்ல வேண்டும் என்பதற்காக இனி தரப்படும் விடயத்தை நீங்கள் ஊர்ந்து கவனியுங்கள். அதை விட இந்த சக்தி எங்களை சிவமாக்கும்
இறுதியில் என்பது இன்னொரு விளக்கம். ஏன் நாங்கள் இந்த ஐந்து பஞ்சாட்சர மந்திர சொற்களை உச்சரிக்கின்றோம் என்று, அதுவும் சிவாய நம என்ற மந்திரத்தில் தொடங்கி சீ வரைக்கும் நாங்கள் செல்வோம் என்பது இதன் கருத்து. ஏனென்றால் சிவாய நம என்ற தூள சூட்சும பஞ்சாட்சரத்தில் இருந்து அதிசூட்சும பஞ்சாட்சரத்துக்கு போனீர்கள் என்றாலும் சிவய துவக்கம் சிவன், காரண பஞ்சாட்சரத்துக்கு போனீர்கள் என்றாலும் சிவ துவக்கம் சிவன், மகா காரண பஞ்சாட்சர மந்திரமாகிய கடைசி நிலைக்கு செல்வீர்களாயினீர்கள் என்றாலும் இறுதியாக இருப்பது சி, அதுவும் சிவ. ஆகவே நாங்கள் சிவத்தை நோக்கி செல்லும் போது இந்த நான்கு நிலைகளிலும் எங்களுக்கு என்ன கிடைக்கின்றது, எங்களை இறுதியாக எங்களுடைய ஆன்மா சிவமாகின்றது என்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. ஆகவே நாங்கள் இந்த பெருமானின் திருமேனியை ஐந்தெழுத்தாக பார்க்கலாம், தாண்டவத்தை ஐந்தெழுத்தாக பார்க்கலாம் என்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. ஆகவே இந்த ஆடும் தாண்டவம் எல்லா படிகளும் ஐந்தெழுத்தே என்று பேராசிரியர் சொல்கின்றார் சைவ சித்தாந்தத்தில். இதன் வழி பார்ப்போமாக இருந்தால் இப்போது ரெண்டு விடயத்தை பார்க்க போகின்றோம். இந்த உருவ வழிபாட்டை நாங்கள் செய்யும் போது சிவனை பார்க்கின்றோம். அப்படி நாங்கள் பார்க்கும் போது நம சிவாய என்ற முறையில் சிவனை பார்க்கின்றோம். மற்றைய நிலை என்னவென்றால் சிவய நம சிவாய நம என்ற நிலையில் நாங்கள் சிவனை பார்க்கின்றோம். அது தாண்டவ நிலை. அதை எப்படி சொல்கின்றார் என்றால் பேராசிரியர், உடுக்கை ஏந்திய திருக்கை தாண்டவத்தில் படைத்தல் தொழிலை குறிக்கின்றது. இது நாங்கள் அறிவுக்காக இதை நான் இங்கு கொண்டு வருகின்றேன். இனிமேல் நாங்கள் தாண்டவத்தை பார்த்தாலும் சரி சிவனை பார்த்தாலும் சரி இதை விளக்கத்துடன் பார்க்க வேண்டும். அடுத்ததாக அமைந்த திருக்கை என்று சொல்வார்கள் அடுத்த நிலையை, அது அபயகரம். அந்த அபயகரம் காத்தலை குறிக்கின்றது சிவனின் நடனத்தில். மூன்றாவதாக இன்னொரு திருக்கையில் அவர் அனல் நெருப்பை ஏந்தி நிற்கின்றார், அது அழித்தலை குறிக்கின்றது, ஒடுக்குதல் என்ற தொழிலை. இன்னொரு இடத்தை பார்த்தீர்கள் என்றால் ஊன்றிய திருவடி, அதைத்தான் முயலகன் கீழே நசுக்கப்படுகின்றான், அந்த திருவடி மறைத்தலை குறிக்கின்றது. தூக்கிய திருவடியை அவர் வீசிய கரம் கொண்டு காட்டுகின்றார் அவருடைய திருநடனத்தில். இனிமேல் பாருங்கள், இந்த விடயத்தை அறிந்த பின் தூக்கிய திருவடி மாத்திரமல்ல அவருடைய கரம் கொண்டு அந்த திருவடியை காட்டுகின்றார், அந்த நிலை அருளலை குறிக்கின்றது என்று சைவ சித்தாந்தத்தில் சொல்லித்தரப்பட்டிருக்கின்றது பேராசிரியரார். ஆகவே அவருடைய தாண்டவம் இந்த தொழில்களை செய்கின்றது, ஐந்தொழில்களை. இந்த ஐந்தொழில்களை செய்யும் போது இந்த ஐந்தொழில்களையும் இந்த பஞ்சாட்சர மந்திரத்தின் மூலமாக செய்கின்றது சிவாய நம. ஆகவே படைத்தலை செய்வது சீனாவாகவும், காத்தலை செய்வது யானா ஆகவும், அழித்தலை செய்வது நானா ஆகவும், மறைத்தலை செல்வது மானா ஆகவும், அருளலை செய்வது யானா ஆகவும் இந்த ஐந்தெழுத்துகளும் இந்த ஐந்தொழில்களுடனும் செயல்படுகின்றன என்று அட்டவணைப்படுத்தி தந்திருக்கின்றார் பேராசிரியர். இந்த சித்தாந்த வகுப்பு முடிந்த பின், இந்த கிரியா யோகா சித்தாந்த வகுப்பு முடிந்த பின் அதை நான் உங்களுக்கு அட்டவணைப்படுத்தி அனுப்புகின்றேன். இப்போது உள்வாங்கினால் மாத்திரம் போதுமானது. ஆகவே இந்த ஐந்தொழில்கள் நடனம் நடப்பது ஐந்தொழில்களை நடத்துவதற்கு மாத்திரமல்ல, இந்த பஞ்சாட்சர மந்திரத்தின் வடிவில்தான் நடக்கின்றது என்பது சொல்லப்படுகின்றது. அடுத்ததாக இன்னொரு விடயத்தையும் சொல்லித்தந்தார், அதாவது இந்த படைத்தல் தொழில். இந்த படைத்தல் தொழிலை 36 தத்துவங்களில் இருந்து இறைவன் எங்களுடைய ஆன்மாக்களை மீட்பதற்காக இந்த தொழிலை செய்து கொண்டிருக்கின்றார். இந்த இயக்கத்தை அதில் முதலாவதாக இயக்குவது படைத்தல் தொழில். இந்த படைத்தல் தொழில் இயக்கும் போது அதற்கு உடுக்கை, அவருடைய திருநடனத்தில் அவருடைய உடுக்கை ஏந்திய திருக்கை தான் படைத்தலை குறிக்கின்றது என்றும் படிக்கின்றோம். இப்போது அந்த உடுக்கை எண்ணத்தை தருகின்றது என்றால் அதற்குரிய விளக்கத்தை சொல்லியிருந்தார், அருமையாக இருந்தது. அதாவது உடுக்கையில் இருந்து எங்களுக்கு என்ன கிடைக்கின்றது, சத்தம். உடுக்கையை அடிக்கும் போது சத்தம் வருகின்றது. அந்த சத்தத்தை ஆன்மீக வழியில் அதனுடைய பொருளை பார்த்தால் நாதம். ஆகவே அந்த படைத்தல் என்ற தொழில் துவங்கும் போது அவருடைய நாத தத்துவத்தில் இருந்து தொடங்குகின்றது. அந்த நாத தத்துவத்தை காட்டுவதுதான் அந்த உருக்கை என்று அதை விளங்கப்படுத்தினார். அதையும் உங்களுடன் நான் சேர்த்துக் கொள்ளுகின்றேன் என்ற கிரியா தத்துவ கிரியா யோகத்தில் கூட இந்த நாத தத்துவத்திற்கு இந்த நாத ஒலிக்கு அந்த செயலுக்கு எங்களுடைய பயிற்சிகள் உண்டு என்றபடியால் அதை இங்கு கொடுக்கின்றேன். அடுத்ததாக இந்த ஐந்து ஐந்து தொழில்களை அவர்கள் செய்வது இறைவன் அவர்கள் எங்களை ஆணவ பிடியில் இருந்து மீட்பதற்கு. அதையும் பேராசிரியர் மீண்டும் வலியுறுத்துகின்றார் இதை படிப்பிக்கும் போது. மற்றது இந்த ஐந்து எழுத்தை ஓதுவதால் என்ன பயன் என்பதையும் மிகவும் சுருக்கமாக தந்திருக்கின்றார். அதாவது எங்களுடைய மலங்கள் நீங்கப்படுகின்றன. அது மாத்திரமில்ல, எங்களுடைய ஆன்மா தன்னுடைய அறிவினை கூட்டுகின்றது. சிவன் தான் அந்த இறுதி நிலை என்பதை அறிகின்றது ஆன்மா. அதை விட ஜீவன் முக்தர்கள், அதாவது பரமுத்தி இறுதி முத்தியில் இருக்கும் ஜீவன் முக்தர்கள் என்றால் எங்களுடைய மனித உடலிலேயே ஜீவன் முக்தர்களாக இருக்கும் நிலை. அவர்கள் அந்த நிலையிலிருந்து வலுவாது இருப்பதற்கும் இந்த பஞ்சாட்சர மந்திரம் உதவுகின்றது என்று இந்த மூன்று முக்கிய காரணங்களையும் பேராசிரியர் சொல்லி தந்திருக்கின்றார் இந்த மந்திரத்தை பற்றி. அடுத்ததாக நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் இந்த படிப்பில் நாங்கள் படித்துக் கொண்டு போவது என்னவென்றால், அடுத்ததாக இந்த ஐந்தெழுத்து என்பது ஓம்காரத்துக்குள் அடக்கம் என்கின்றார். ஓம்காரம் என்பது பிரணவ மந்திரம், அதாவது ஓம்காரம் தான் இந்த உலக இயக்கத்திற்கு முக்கியம். மண்டத்திலும் ஓம்காரம், பிண்டத்திலும் ஓம்காரத்தின் மூலம்தான் எல்லாம் நடைபெறுகின்றது என்று படித்திருக்கின்றோம். அதன் வழி இந்த ஐந்து எழுத்துக்களும் பஞ்சாட்சர மந்திரங்கள் ஐந்தும் ஓம்காரத்துக்குள் அடக்கம் என்று சொல்கின்றார். ஆகவே அது இன்னொரு குறிப்பு தந்திருக்கின்றார். அடுத்ததாக இன்னொரு குறிப்பு தருகின்றார். இந்த ஓம்காரத்துக்குள் இந்த ஐந்து எழுத்துக்களும் அடக்கம் என்பதை அட்டவணைப்படுத்தி தந்திருக்கின்றார். நாங்கள் அந்த அட்டவணையை ஓம்காரத்துக்குள் எங்களுடைய ஐந்து நிலைகள் ஆகிய அகரம், உகரம், மகரம், விந்து, நாதம், அடக்கம் என்று படித்திருக்கின்றோம். அதான் ஓம்கார மந்திரம். ஆனால் இப்போது இன்னொன்றை சேர்க்கின்றோம். அந்த ஓம்காரத்துக்குள் தான் இந்த ஐந்து எழுத்துக்களும் அடங்குகின்றன. அந்த ஐந்து எழுத்துக்களை அவர்கள் அட்டவணைப்படுத்தி தந்திருக்கின்றார்கள் பேராசிரியர். அதாவது அகரத்தில் யானா என்ற எழுத்தும், உகரத்தில் நானா என்ற எழுத்தும், மகரத்தில் யானா மானா என்ற எழுத்தும், விந்துவில் வானா என்ற எழுத்தும், நாதத்தில் சீனா என்ற எழுத்தும் அடக்கம் என்று அட்டவணைப்படுத்தியிருக்கின்றார். இதை உள்வாங்குங்கள், விளக்கம் உங்களுக்கு அட்டவணை மூலம் கிடைக்கும் மீண்டும் இந்த சத்சங்கத்தை கேட்கும் போது. அடுத்ததாக இந்த ஓங்காரத்தை, இந்த ஐந்து எழுத்து ஓங்காரத்தை அடக்கம் என்று சொல்வதை அவர் என்ன மாதிரி சொல்கின்றார் என்றால், ஓம்காரத்தை விரித்து பார்த்தால் அது ஐந்தெழுத்து, அதை சுருக்கி பார்த்தால் அது ஓம்காரம் என்று சொல்கின்றார். அதுதான் ஓம்காரத்தின் விரிவுபட்ட நிலைதான் இந்த ஐந்தெழுத்தாகிய பஞ்சாட்சர மந்திரம் என்று அதற்கும் விளக்கம் தருகின்றார். ஆகவே இந்த பஞ்சாட்சர மந்திரத்தை நாங்கள் இப்போது இந்த அன்பர் கேட்ட கேள்வியில் இந்த அளவு அடிப்படை கருத்தை மாத்திரம் இங்கு என்று விளக்கினேன். முடிந்த அளவு அடியேனின் அறிவுத்திறனுக்கு ஏற்றபடி பேராசிரியர் சொன்ன முறையில் வலு ஏற்படாமல் முடிந்த அளவு சொல்லியிருக்கின்றேன். இனி எங்களுடைய கிரியா யோகத்திற்குள் வருவோம். அவர் கிரியா யோகத்தை வைத்து இதை கேட்டபடியார். கிரியா யோகத்தில் பஞ்சாட்சர மந்திரம் உண்டு. கிரியா பஞ்சாட்சர மந்திரம் யோகி ராமையா அவர்கள் அதை தந்திருக்கின்றார்கள். அது என்ன? ஓம் கிரியா பாபாஜே நம ஓம். முதல் ஓம் என்று தொடங்குகின்றது பஞ்சாட்சர மந்திரம் கிரியா யோகத்தில், இறுதியில் ஓம் என்று முடிகின்றது. இதற்குரிய விளக்கத்தை நாங்கள் கிரியா யோக வகுப்புகளில் எங்களுடைய தீச்சு நேரங்களில் சொல்லுகின்றோம். ஓம் என்பது எங்களுடைய உச்சரிப்பினால் வெளிநோக்கி சொல்லப்படும் பிரணவ மந்திரம். ஓம் என்பது உள்நோக்கி சொல்லப்படும் பிரணவ மந்திரம் என்று எங்களுடைய குரு சொல்லி தந்திருக்கின்றார். அதனால் தான் எங்களுடைய கிரியா மந்திரத்தின் பொருள் பார்க்கும் போது ஓம் கிரியா பாபாஜி நம ஓம் என்று சொல்லுகின்றோம். ஔ அண்ணா இம்மண்ணாவில் முடிகின்றது, ஆனால் முன்னும் பின்னும் இருப்பது ஓம். ஒரு ஓம் என்பது பிரபஞ்சத்தை நாங்கள் வழிநோக்கி சொல்லும் ஓம், மற்றைய ஓம் என்பது உள்நோக்கி சொல்லும் ஓம். ஆகவே இப்போது நாங்கள் எங்களுடைய பஞ்சாட்சர மந்திரம் சிவ மந்திரத்தை பார்த்தால் கூட வெளியும் உள்ளுமாக இருக்கின்றது. எங்களுடைய கிரியா யோகா மந்திரத்தை பார்க்கும் போது அதுவும் ஓங்காரத்துக்குள் அடக்கமாக பாபாஜி கொடுத்திருக்கின்றார். ஓம் கிரியா பாபாஜி நம ஓம். இங்கு இருக்கும் விளக்கத்தை அறியேன், ராத்திரி சிந்திப்பதில் ஒரு விடயத்தை அறிந்தேன் என்னுடைய சிற்றறிவில். அது என்ன விடயம் என்றால் அதை பகிர்ந்து கொள்கின்றேன். இந்த ஓம் கிரியா பாபாஜி நம ஓம் என்பதை பார்த்தால் அதை நாங்கள் பஞ்சாட்சர மந்திரம் என்று சொல்கின்றோம். கிரியா சாதகர்கள் யோசிக்கலாம், இது என்ன சிவனிடமும் பஞ்சாட்சர மந்திரம் இருக்கின்றதே, சிவாய நம கிரியா யோகத்திலும் பஞ்சாட்சரம் மந்திரம் இருக்கின்றது, ஓம் கிரியா பாபாஜி நமஹோம். இதை சிறிது உள்நோக்கி சிந்தித்தேன், அதற்கு பதிலும் பாபாஜி அருளினால் கிடைத்தது. அது சரியாக இருந்தால் பாபாஜி பெரம்பொருள் அருளினால் அதை ஏற்றுக்கொள்வோம். அது என்னவென்றால், எங்களுடைய ஓம்காரம் என்பதுதான் மூலாகாரத்திலிருந்து தொடங்கும் ஒளி, அதில்தான் எல்லாமே அடக்கம். அங்கிருந்து அது தொடங்கும் போது எங்களுடைய சைவ சித்தாந்தத்தில் என்ன படித்திருக்கின்றோம், அது எழுத்துக்களாக தொடங்குகின்றன. இறுதியில் வாய்க்கு வரும்போது என்ன அது வெளிவருகின்றது, சொல்லாக வெளிவருகின்றது. எழுத்துக்கும் சொல்லுக்கும் இடையில் இருக்கும் வித்தியாசம் என்ன, எழுத்து என்பது தனிப்பட்ட எழுத்து, சொல் என்பது எழுத்துக்கள் சேர்ந்த கூட்டு. ஆகவே இந்த ஆதி மந்திரமாகிய எல்லா இயக்க மந்திரமாகிய சிவாய நம என்பது எழுத்துக்களுடைய பஞ்சாட்சர மந்திரம். அதுதான் ஆதி, அதுதான் உண்மை, ஆதி உண்மை, எல்லாம் உண்மையே ஆன்மீகத்தில். அப்போது பாபாஜியின் மந்திரத்தை நாங்கள் பஞ்சாட்சர மந்திரம் என்று சொல்கின்றோம், ஆனால் அது அமைந்த விதத்தை பாருங்கள், அது சொல் வடிவில் இருக்கின்றது. ஓம் கிரியா பாபாஜி நம ஓம். ஆகவே இந்த ரெண்டு பஞ்சாட்சர மந்திரத்துக்கும் இடையில் இருக்கும் வித்தியாசம் என்ன, எழுத்து வடிவில் இருக்கும் மூல பஞ்சாட்சர மந்திரம் சொல் வடிவில் கிரியா பஞ்சாட்சர மந்திரமாக ஜோகி ராமையா அவர்கள் பாபாஜியின் கூற்றுப்படி எங்களுக்கு தந்திருக்கின்றார். ஆகவே இங்குதான் அந்த வித்தியாசம் பரம்பொருளுக்கும் சத்குருவுக்கும் இடையில். சத்குரு எங்களை என்ன செய்கின்றார், பரம்பொருளின் திருவடிக்கு கொண்டு செல்கின்றார், ஆன்ம ஈடேற்றத்தின் மூலம், செயல் பயிற்சியின் மூலம். அதன் பின் பதிஞானத்திற்கு நாங்கள் நிற்க வேண்டும் இறைவன் எங்களை ஆட்கொள்ளும் வரைக்கும். அதை எவ்வளவு அழகாக அந்த மந்திரத்தில் சொல்ல தரப்பட்டிருக்கின்றது பாபாஜியின் மந்திரத்தில், அதன் உட்பொருளை சிறிது சிந்தித்தேன். அதாவது நாங்கள் ஓம் என்று தொடங்கி ஓம் என்று உள்நோக்கி வருவது என்னவாக இருக்கும் என்று சிந்தனையில் ஓடியது. அதாவது நாங்கள் வெளியால் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் ஓம் 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 என்று, இறுதியில் அது உள்நோக்கி வருகின்றது. அதாவது நாங்கள் சொல் வடிவில் சொல்லிக் கொண்டிருக்கும் மந்திரம் எழுத்து வடிவுக்கு வருகின்றது உள்நோக்கி. ஆகவேதான் அதுவும் ஓம்காரத்தில் அடங்கிய மந்திரம், ஆனால் எழுத்து வடிவுக்கு வந்தவுடன் அது பஞ்சாட்சரமாக மாறுகின்றது. அதைத்தான் பாபாஜி எங்களுக்கு காட்டுகின்றாரோ என்று ஒரு சிந்தனை. அதற்கு பதில்கள் மீண்டும் கூட வரும் என்று எதிர்பார்க்கின்றேன். ஆகவே நாங்கள் நிற்கும் வழி நல்வழி, பாபாஜியின் வழி நல்வழி. ஆகவே அந்த வழி நின்று நாங்கள் சிவனின் திருவடியை பாபாஜியின் மூலம் சென்றடைகின்றோம், அங்கிருந்து பதிஞானத்தை பெறுகின்றோம் என்று சொல்லி இன்றைய சத்சங்கத்தை இத்துடன் முடித்து இறைவன் ஐயா, கார்த்திகேயன் ஐயா அவர்கள் அனுப்பி இருக்கின்றீர்கள். உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம். இவ்வளவும் ஆன்மீகம் சைவ சித்தாந்த அடிப்படையிலிருந்து சுருக்கி கொடுக்கப்பட்ட கருத்துக்கள். ஆகவே இதன் சாரத்தை கேட்போம். நன்றி சொல்கின்றேன் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரிய பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ. இப்போது இறைவன் ஐயா அனுப்பி இருக்கின்றீர்கள். இறைவன் ஐயா, உங்களுக்கு உங்களுடைய கருத்தை சுருக்கமாக இந்த சத்சங்கத்தை கொடுங்கள்.
இன்றைய சத்சங்கம் வளைமை போல சைவ சித்தாந்த அடிப்படை தத்துவங்களுடன் கூடிய சத்சங்கமாக அமைந்தது. இன்று பஞ்சாட்சர மந்திரத்தின் மகிமை பற்றி மிகவும் விளக்கமாக எடுத்து கூறப்பட்டது. அதாவது பல தலைப்புகளில் விளக்கப்பட்டமை சிறப்பாக இருந்தது. அத்தோடு கிரியாயோகத்தில் பஞ்சாட்சர மந்திரம் பற்றிய விளக்கம் தெளிவாக கூறப்பட்டது. அதில் ஓம் கிரியா பாபாஜி நம ஓம் என்பது எல்லா கிரியாசாரர்களும் தெரிந்திருந்தாலும் அதையும் மிகவும் தெளிவாக மீண்டும் மீண்டும் விளக்கப்பட்டது சிறப்பாக இருந்தது. எனவே இன்றைய சத்சங்கத்தில் உள்வாங்கப்பட்ட அனைத்து விடயங்களையும் நாங்கள் மீண்டும் காணொளியில் கேட்டு திரும்ப திரும்ப அதில் தெளிவு பெற்று கூடிய உணர்வு நிலைக்கு வந்து அறிவு திறனை கூட்டி மற்றவர்களுக்கும் நாங்கள் இன்று சத்சங்கத்தில் நீங்கள் சொல்வது போல மற்றவர்களுக்கும் எல்லா கிரியாசாரர்களும் சொல்லக்கூடிய அறிவு ஆற்றல் அறிவு திறனை கூட்ட வேண்டும். அதற்கு இன்றைய சத்சங்கம் மிகவும் வலுவூட்டதாக இருந்தது. நன்றி. ஓம் கிரியா பாபாஜி நம ஓம், ஓம் சிவாய நம ஓம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோம், ஓம் சிவாய நம. நன்றி இறைவன் ஐயா, உங்களுடைய சுருக்கம் மிகவும் சுருக்கமான சுருக்கம். இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன் என்று, ஏனென்றால் இதை விளங்க வேண்டும் முழுமையாக. எனக்கே பல மணி நேரம் இரவில் இதை பேராசிரியர் சொன்னதை வைத்து எடுத்து இதை கிரியா யோகா முறையில் கிரியா யோகத்தை நோக்கி எப்படி சொல்லலாம் என்ற முறையில் சொன்னேன். இதை நான் இந்த அட்டவணைப்படுத்தி இன்று முடிந்தால் இன்று இந்த நாள் முடிவுக்குள் எல்லோருக்கும் அனுப்புவேன். இந்த சத்சங்கத்துடன் மூன்றும் 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 கேளுங்கள். இதை நோக்கித்தான் நாங்கள் இறுதியில் செல்ல போகின்றோம். இதை உங்களுடைய மன சித்தத்தில் பதித்து கொள்ளுங்கள். ஆகவே நீங்கள் பயணிக்கும் ஆன்மீக பாதையில் ஒரு விதமான பிழைகளும் இல்லாமல் நீங்கள் சரியான முறையில் சரியான நேரத்தில் உள்ளுணர்வுடன் இந்த பஞ்சாட்சர மந்திரங்களை சொல்ல தொடங்குவீர்கள் என்பது பேராசிரியருடைய கருத்து, என்னுடைய கருத்து அல்ல. ஆகவே நாங்கள் அதன் வழி நின்று அதன் பயனை பெறுவோம். அதே நேரம் நாங்கள் பாபாஜியின் சொல் வடிவிலான பஞ்சாட்சர மந்திரத்தை எப்போதுமே ஓதி அவருடைய அருள்வாசியை பெற்று திருவடிக்கு செல்வோம் என்று சொல்கின்றேன். நன்றி பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரிய பாபாஜி நமோம், ஓம் சிவாய நமோம். இப்போது இணைப்பில் கார்த்திகேயன் ஐயா அவர்கள் இருக்கின்றீர்கள். கார்த்திகேயன் ஐயா, உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம். ஓம் கிரிய பாபாஜி நமோம்,
ஓம் சிவாய,
ஓம் சிவாய நம.
வணக்கம் போல் சிறப்பான பாபாஜியுடைய கருணையால் சூட்சிப மந்திரத்தை பற்றியும் ஸ்தூல மந்திரத்தை பற்றியும் கேட்ட கேள்விக்கு சரியான முறையில சைவ சித்தாந்தத்தை கருத்தை சிறப்பாக விளக்கமா புரிமையா நிதானமா நேரம் கருதாம இந்த சங்கத்துல அழகா எடுத்து பேராசிரியர் மறுபடி மறுபடி கொஞ்சம் கேட்டதான் கொஞ்சம் சித்தத்துல பதி கேட்டுக்கலாம். அடுத்த ஒரு கேள்வி கொஞ்சம் தெளிவுபடுத்திக்கணும், தெளிவுபடுத்திக்கணும். தெளிவுபடுத்திக்காட்டுனா சிவாய நம்ம சொத்து பாபாஜி நமக்கு கருணை வகையில சிறப்பாக அமைய பாபாஜி பாபாஜி.
ஓம் கிரிய பாபாஜி நம ஓம் ஓம சிவாய நம. மிகவும் அற்புதமாக அதை தொகுத்திருக்கின்றீர்கள். கார்த்திகேயன் ஐயா சொன்னதை வைத்து நாங்கள் நான் முதல் இந்த சத்சங்கத்தை தொடங்கும் முதலே நான் சொன்னேன், நாங்கள் நெருப்பை பற்றி இங்கு பேசுகின்றோம் என்று, நெருப்பில் நின்று பேசுகின்றோம் என்று. ஏனென்றால் இது மூல மந்திரம், சிவாய நம நம சிவாய, இந்த ஐந்தெழுத்து மந்திரம் மூல மந்திரம். அதை பற்றி கதைக்கும் ஒவ்வொரு சொல்லும் மிகவும் உணர்ந்து பேச வேண்டும். அடியேன் அந்த நிலையில் முழுமையாக இல்லாவிட்டாலும் அதை உணர்வாக பெற்று கொண்டிருக்கின்றேன் என்ற முறையில், கிரியாயோகத்திற்கு தேவையான முறையில் அதை சுருக்கி ஒரு ஒரு தவறும் இல்லாது பேராசிரியர் சொன்னதை மீண்டும் மீண்டும் உள்வாங்கி இரவு அதை இன்று உங்களுக்கு கொடுத்திருக்கின்றேன். ஆகவே அதை நீங்கள் அறிவு நிலைக்கு வைத்திருங்கள். ஆனால் இப்போது உங்களுக்கு எல்லாம் புலப்பட்டிருக்கும். நாங்கள் நம சிவாயாவில் உங்களுடைய வாழ்க்கையை தொடங்கி இருக்கின்றீர்கள். நீங்கள் சிவனை நோக்கி எப்படி செல்கின்றீர்கள், அப்போது இந்த பஞ்சாட்சர மந்திரத்தை எப்படி ஓதலாம், எந்தெந்த நிலையில் நீங்கள் ஓதலாம், அந்த நிலையை மற்றவர்கள் ஓதுகின்றார்கள் என்பதற்காக நீங்கள் ஓதாது, உங்களுடைய வாழ்க்கை முறை அதை நோக்கி நடந்து கொண்டு போகும்போது அந்தந்த வழிகளில் நின்று நீங்கள் ஓதலாம் என்று பேராசிரியர் சொல்லியிருக்கின்றார். மீண்டும் நான் சொல்லவில்லை, எனக்கு அந்த தகுதியும் இல்லை. ஆகவே உங்களுக்கு அந்த அறிவைத்தான் பூர்த்தி இருக்கின்றது. ஆகவே நீங்கள் தவறுகள் இழைக்காது, அந்தந்த நிலைகளில் இருக்கும் போது அவற்றை செய்யலாம் என்பது இங்கு உண்மை. இது சிவ உண்மை, இது சாதாரண உண்மை அல்ல, அதற்கு மேல் ஒருபடி மேல். அதை நாங்கள் குருவால் உணர்ந்திருக்கின்றோம். இது குருவின் உண்மை, சிவ உண்மை என்று சொல்லி இந்த சத்சங்கத்தை இத்துடன் முடிவுக்கு கொண்டு வந்து கேள்விகளுக்கு பதிலான பாபாஜி பரம்பொருளின் உதவியுடன் உங்களை அழைத்துச் செல்கின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நம ஓம் ஓம் சிவாய நமா.